தேவக்கோட்டை டாக்டர் மெய்வழி கிருஷ்ணா அனந்தரின் மனைவி மெய்வழி விசாலாட்சி அனந்தகியின் பேரின்ப பரிசுத்த ஜீவப்பிரயாணத்தன்று எடுக்க பெற்ற போட்டோவை ஆண்டவர்களின் திருமுன்பாக காட்டப்பெற்ற போது பிறந்த ஆண்டவர்கள் வாக்கியம். 1 கோடி கொடுத்தாலும் இம்மாதிரியான சிறப்பு கிடைக்குமா? கல்யாணமான அந்த வயதில் இருந்ததை விட எவ்வன அழகும் மகிழ்ச்சி பூப்பும் அல்லவா இப்போது முகத்தில் மிளிர்கிறது. தூரத்தை விட்டு புறப்படும் அந்த கடைசி நேரத்தில் நாம் கொஞ்சம் வேறு விதமாய் பிரட்டி இருந்தோமானால் இந்த வாழ்வு போச்சே. அப்புறம் கற்பாந்த கோடி கால வாழ்க்கை போய் கற்பாந்த கோடி கால அவஸ்தையல்லவா வந்துவிடும். இத்தூலத்தை படைத்த நாதம் வெளியேறிவிட்டதென்றால் எல்லாம் போய் நாற்றமும் அவலட்சணமும் வந்து கப்பிவிடும். ஆனால் அந்த நாதம் உள்ளடங்கியிருந்து நறுமண ஏற்றம் உருவதால்தான் ஜீவரத்தினத்தின் பிரகாசம் இம்மாதிரியான அழகையும் மகிழ்ச்சியையும் முகத்தில் வாரி இறைக்கிறது. இது இறைசக்தியின் பெருங்கருணை செயல். இவ்வண்ணமாக பரகாயம் புகுந்து அடக்கமானவர்கட்கு மாலை போட்டு பொட்டிட்டு போட்டோ எடுக்கக்கூடாது. அது பாமரத்தனம். கண்டவர்கள் காரி துப்பும்படியாக நாரி செத்ததற்கு அப்படி பூச்சு பூச வேண்டியதுதான். ஆனால் நம் தேவகுல மக்கள் இறுதி தருவாயில் ஏறி கை போடுகின்ற அந்த தெய்வ திருமண கோலத்தை சிறிதும் மாற்றாமல் உள்ளது உள்ளபடியே அப்படியே இருக்க விட்டுவிட வேண்டும். அந்த தெய்வ அழகுக்கு மேல் ஒன்றும் செய்யக்கூடாது. நம் சாலைக்குள் அடக்கமாகிறவர்களுக்கு அவ்வாறு ஒன்றும் செய்வதில்லையே. ஏதாவது செய்தால் இறைவனுடைய செயல் ஏதோ மட்டமாக இருப்பது போலவும் அதை மாற்றி நீ மேம்பாடு செய்வது போலவும் ஆகும். இறைவன் செய்யும் அந்த பெருங்கருணை விரிவரிசிப்பு வரிசைப்பாட்டிற்கு மேற்கொண்டு நீ அளக்கிறது போலாகும். இதனால் இறைவனுடைய வெறுப்புத்தான் உன் மீது வரும். இதேபோல் நம் மெய்வழி மக்கள் செய்யக்கூடாதது இன்னொன்றும் உண்டு. அதாவது தூக்க மாத்திரை சாப்பிடுவது. இது மிகவும் கொடியது. தூக்க நேரத்தில் உங்கள் சுவாசம் 48 அங்குலம் வெளியே பாய்ந்து உள்ளே 24 அங்குலம் தான் வரும். ஒவ்வொரு மூச்சிற்கும் 24 அங்குல மூச்சாகிய வயது துண்டாடி பரிபட்டு போவது உங்களுக்கு தெரியுமே. பிறகு ஏன் தூக்க மருந்தை சாப்பிடுகிறீர்கள்? தெரியாத பாமரர்கள் சாப்பிடுவது சரி. அவர்கள் தாங்கள் எக்கேடு கெட்டாலும் கவலைப்படுவதில்லை. ஆனால் பரமபத வாழ்விற்கு இடைக்கட்டி நிற்கின்ற நீங்கள் தூக்கத்தின் கேட்டை அறிந்தும் அந்த மருந்துகளை சாப்பிடலாமா? தூக்க மாத்திரையானது நம் தேகத்தில் உள்ள உணர்ச்சி கருவிகளையெல்லாம் மழுங்கடித்து பலாத்கார முறையிலே பைத்தியப்படுத்தி தூங்க வைக்கிறது. கருவிகளெல்லாம் இவ்வாறு ஒடுங்கத் தொடங்கின உடனே ஒவ்வொரு மூச்சிற்கும் 48 அங்குல சுவாசமாகிய வயது சர்வசாதாரணமாக பீத்து கொண்டு போகும். அதோடு விடுவதில்லை. இருக்க இருக்க பலத்தை குறைத்து கொண்டே போய் சாவின் வரம்பிற்கே இழுத்து சென்றுவிடும். அதுவும் நோய்வாய்ப்பட்டிருப்பவனுக்கு கொஞ்ச நேரம் வாதனை குறைந்திருப்பதற்காக தூக்க மாத்திரை கொடுப்பதானது சாவை வருந்தி அழைப்பதற்கே ஒப்பாகும். சாதாரணமாக தூங்குபவனை திரும்ப தட்டி எழுப்பிவிடலாம். ஆனால் மாத்திரையில் மயங்கி கிடப்பவனை அவ்வாறு எழுப்ப முடியாது. அவனுக்கு தன் நினைவே கொஞ்சமும் வராது என்றால் தெய்வ நினைவா வரும்? அந்த நிலையில் சாவு நெருங்கிவிட்டால் யார்தான் என்ன செய்ய முடியும்? அந்த கோர யமனின் கையில் மாட்டி சன்னாவின்னப்பட வேண்டியதுதான். இதற்கு நோயின் வாதனையை அனுபவிப்பது எத்தனையோ மடங்கு தேவலாமே. வாதனைப்பட்டால் என்ன கெட்டுப்போகுது? தூக்கம் கெட்டால் நல்லதுதான் என்ற திட எண்ணம் வரவேண்டும். தூங்கினால்தான் நல்லது, இல்லாவிட்டால் உடல் கெட்டுப்போகும் என்று நினைக்கின்ற பாமர உலகத்தில் நீங்கள் புழங்குவதால் உங்களுக்கு நாம் சொல்லுகிற இந்த ஜீவரட்சிப்பு எண்ணம் வருவதில்லை. இந்த தூக்க மாத்திரை விழுங்கும் யோசனையை சொல்வதற்கு எத்தனை பெரிய ஆஸ்பத்திரிகள், எத்தனை பெரிய டாக்டர்கள், அங்கே எல்லோரும் சாவுக்கு படிப்பு படிக்கிறார்கள். ஆனால் இந்த நெடிய உலகத்தில் இந்த ஒரே ஒரு எல்லையில்தான் வாழ்வுக்கு படிப்பு படிக்கிறோம். சாவுக்கும் வாழ்வுக்கும் அதனதன் பலாபலன் ஒளிவு மறைவு இன்றி அடையாளத்துடன் இறுதி நேரத்தில் வந்துவிடுகிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். ஒருவன் ஒரு துக்கத்தை கண்ணால் பார்க்கிறான் அல்லது மனத்தில் நினைக்கிறான், இன்னொருவன் மகிழ்ச்சியை கண்ணால் பார்க்கிறான் அல்லது மனதில் நினைக்கிறான். இரண்டு பேருடைய முகமும் தோற்றத்தில் ஒன்றாகவா இருக்கும்? இருக்காது. ஒருவன் கடைசியில் காலனுடைய கொடூர நரக அமளியில் நுழைகிறான். அந்த கொடூர அமளியை பார்த்ததும் உண்டாகின்ற பயங்கர அவலட்சணம் அப்படியே அவன் முகத்தில் படிந்து விடுகிறது. ஆனால் இன்னொருவர்கள் இறுதி தருவாயில் அளவற்ற அழகும் அளவற்ற மனமும் அளவற்ற இனிமையும் பொருந்திய ஸ்வர்ணபூரண உலகுக்குள் நுழைகிறார்கள். அந்த பொன்னுலகின் மேலாம்பரமான மகா அதிசய வண்ண எழிலினை பார்த்தவுடன் உண்டாகின்ற எக்களிப்பும் மகிழ்ச்சி பூப்பும் அவர்கள் முகத்தில் அப்படியே மின்வீசி நிற்கிறது. இல்லாவிட்டால் முகம் அப்படி சிரித்த வண்ணம் இருக்குமா? அந்த பேரின்ப உலகிற்குள் நுழையும் போது தங்கள் பெண்டு பிள்ளை தாய் தந்தை எவரையும் தேட எண்ணம் வராது. அவர்கள் கிட்டே வந்தாலும் தூ என்று துப்பி எட்டி உதைத்து தள்ளிவிட்டு போகும். காலமெல்லாம் வறுமையில் வாடிய ஒருவன் திடீரென்று பெரும் புதையலை கண்ட பின்னும் முந்திய வறுமை வாழ்க்கைக்கு திரும்பவா மனம் வரும்? தங்கள் உற்றார் உறவினர் எல்லாம் தூரப்பட்டு போய்விடும். சுற்றி இருப்பவர்கள் துக்கத்தோடு அழுது கொண்டு இருக்க தாங்கள் மட்டும் மகிழ்ச்சி பூக்கும் இளநகையோடு காணப்பெறுவார்கள். அந்த நேரத்தில் இந்த உலக சம்பத்தெல்லாம் அவர்களுக்கு எட்டிக்காயாயிருக்கும். இங்கே தங்கமலை வைரமலையாய் கொட்டி குவித்து வைத்து கொண்டு வா வா என்று அழைத்தாலும் அவர்கள் நினைவு அவற்றை எட்டி உதைத்து விட்டு போகும். ஜீவ பிரயாணமானவர்களை பார்த்து இது தன் மனைவி, தன் தாய், தன் சொந்தம் என்று சுற்றி இருப்பவர்கள் நினைத்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஜீவனோ தன் சாதி வேறே, குலம் வேறே, மதம் வேறே என்று போகிறது. வாழையடி வாழையாக அது எந்த எல்லையிலிருந்து இவ்வுடல் எடுத்து வந்ததோ அந்த தேவ திருச்சந்நிதியினிடத்தில் போய் சேர்ந்து கொள்ளுகிறது. இந்த அருங்காரண காட்சியை கண்டும் கூட தாய் தந்தை அண்ணன் தம்பி என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கு நாமும் அவர்கள் அடைந்த எல்லையில் போய் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லையே. இந்த எண்ணம் வராவிட்டால் நாளைக்கு அவர்கள் கதி என்ன? நாரி நலம் குலைந்து நாய் அடிபட்டார் போல போக வேண்டியதுதானே? நீச்ச நரக பிறப்பில் உள்ளவர்களுக்கு இந்த வான் துதிக்கும் தேவசாதியின் மேன்மை எப்படி தெரியும்? கல்லிலிருந்துதான் இரத்தினம் பிறக்கிறது. ஆனால் கல்லும் இரத்தினமும் ஒன்றா? கல்லானது அடிபட்டு உடைபட்டு கால்களில் மிதிபட்டு கிடக்கிறது. ஆனால் இரத்தினமோ அரசனுடைய சிரசிலே ஏறிக்கொள்கிறது. இது வேறே இனம், அது வேறே இனம். அதுபோலவே நம் மெய்வழி விஷாலாட்சி அனந்தகியும் நரகக்கள் முள்ளிடை பிறந்த ஜீவரத்தினம். இந்த அருங்காரண நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் அனைவரும் உங்களை நேசித்தவர்கள் எல்லோருக்கும் சொல்ல வேண்டியது உங்கள் ஒவ்வொருவர் தலையின் மேல் ஏற்றியுள்ள கட்டாய கடனாக உள்ளது. உங்களை நேசித்தவர்களிடம் நீங்கள் இதை சொல்லவில்லை என்றால் அவர்களுடைய இரத்தப்பழி உங்களுடைய கையிலே கேட்கப் பெறும். இது வேதத்தின் தீர்ப்பு. இது நீங்கள் புகுந்து கொண்டுள்ள வான்குல சாதிக்கடன். அதை உங்களுக்கு சொல்ல வேண்டியது எமக்கு கடன். ஆகவே நாம் சொல்லிவிட்டோம். இந்த கடனையெல்லாம் இப்பொழுது கேட்க மாட்டோம். நீதி தீர்ப்புக்காக மண்ணில் இருப்பவர்களை எழுப்பி இந்த தூலத்துக்கு பதிலாக அந்த நித்திய தூலம் கொடுக்கும் நாளிலே அது கேட்கப் பெறும். இப்போது எந்த தவத்தோடும் தோற்றத்தோடும் அடக்கமாகிறோர்களோ அதே தோற்றத்தோடும் தவத்தோடும் தான் அப்பொழுது எழுப்பப் பெறுவார்கள். நீதி தீர்ப்புக்கு பின்தான் அந்த நித்திய பேரின்பத் தூலமோ அல்லது நித்திய நரக அவஸ்தை தூலமோ தரப்பெறும். அவரவர் தங்கள் ஆசானோடு ஒட்டிய நடைமுறைக்கேற்ப அவரவர் தவத்தளவுக்கு ஏற்ப பலன் அளக்கப் பெறுவார்கள். ஆகவே பரிசுத்த ஜீவப்பிரயாணத்தோடு கடன் கட்டியாயிற்று என்று எண்ணிவிட வேண்டாம். அது ஆசானுடைய அந்தஸ்துக்காக, கீர்த்திக்காக, பெருமைக்காக, தங்களின் மானம் கெட்டுப்போகக்கூடாதே என்பதற்காக உங்களுக்கு இனாமாக தரப்பெறுகிறது. இல்லாவிட்டால் நீங்கள் என்ன தவமா செய்து கிழித்து விட்டீர்கள்? அல்லது நீங்கள் பாடுபட்டதனால் இது கிட்டியதா? இந்த பாமர பாட்டுக்கெல்லாம் கிட்டக்கூடியதென்றால் தேவக்கோட்டை வெங்கடாசலம் செட்டியார் என்கிற மீவழி தேவேந்திர அனந்தர் இங்கு வருமுன் போகுமிடமெல்லாம் சதா பூசை பெட்டியை சுமந்து கொண்டு பாடுபட்டாரே, அவருக்கல்லவா முதலில் கிடைத்திருக்க வேண்டும்? அவருக்கே கிடைக்கவில்லையே, இங்கு வந்தல்லவா அவர் அந்த சாகாவர ஜீவ பரிசை பெற்றார்? அந்த பரிசு பதம் பெறுகிறவர்கள் நீங்கள்தான் என்றாலும் உங்களுடைய பாட்டுக்கு கூலியாது. இல்லை, தெய்வ ஆசானின் கையகத்தானீர்கள். அவர்களுடைய பெயர் உங்களுக்கு வைத்தாயிற்று. ஆகவே அந்த பெயருக்கு ஏற்ற பதவியும் உங்களுக்கு தரப்பெறுகிறது. அவ்வளவுதான். மற்றபடி உங்கள் தவப்பாட்டை பற்றிய கேள்வி இப்போது கேட்கப்பட மாட்டாது. பிரேத குழியிலிருந்து எழுப்பப்பெறும் நாளிலேதான் அது பற்றி கேட்கப்பெறும். அந்த இறுதி நீதி தீர்ப்பு நேரத்தில் இந்த உலகத்தில் உள்ளது போல் ஒழிப்பு மறைப்போ, ஏழை பணக்காரன் என்ற ஏற்ற இறக்கமோ, முகதாட்சண்யமோ எள்ளளவும் இருக்காது. அவனவன் நன்மை தீமையானது மகா திட்டவட்டமாக பாரபட்சமில்லாமல் நிறுவை செய்யப்பெறும். அந்த உருக்கு முகச் சோதனையில் தப்பிக்கிறதென்றால் அது அவனவன் இப்போது தன் ஆசானிடம் ஒட்டியிருக்கும் உண்மையான அன்பினாலேயே அன்றி வேறெதனாலும் ஆகாது. அந்த நீதி தீர்ப்பு எல்லைக்குத்தான் மகசர் மைதானம் என்று பெயர். அந்த கண்டிப்பான கராரான தீர்ப்பு மைதானம் எங்கேயோ உண்டாகப் போகிறது என்று என்ன வேண்டாம், அதுவும் இங்கேதான். இதுதான் அது என்று தெரிகிற காலம் வெகு தூரத்தில் இல்லை. ஆடி தொட்டு நடைபெறும் நாளில் எல்லோருக்கும் இது திட்டமாக தெரிய ஆரம்பிக்கும். எல்லாம் நிற்தூளியாக குளைக்களமாக இருக்கும். இந்த எல்லையை பற்றி நினைக்கக்கூட நேரம் இருக்காது. அப்போது எங்கே போய் தப்புவார்கள் என்று நீதி உருவாய் நிறைந்துளிர் தெய்வமாகிய சாலையாண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளினார்கள்.